ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை நம்ம செலிப்ரேட் பண்றதுனால அதற்கு ஏற்றபடியாக இந்த பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். ரொம்ப முக்கியமா ஆண்டவர் சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாங்க, இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை மறக்க கூடாது. அந்த நன்மைகளுக்கு ஏற்றபடி ஏழு நாள் நீ இதை கொண்டாடணும். ஆண்டவர் எவ்வளவு ஒரு அன்புள்ளவர் பாருங்க. இதை நீங்க கொண்டாடும் போது உங்களை சொல்றாங்க, பிள்ளைகளை சொல்றாங்க, வேலைக்காரர் வேலைக்காரிய சொல்றாங்க, உங்க இடத்துல உள்ள லேவியனை சொல்றாங்க, திக்கற்ற பிள்ளை, விதவ, பரதேசி, அந்நியன், ஏழைகளை சொல்றாங்க. இவங்க யாரையும் நீ மறக்காத, ஏழு நாள் இதை நீ செலிப்ரேட் பண்ணணும் அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம இப்ப வந்து ஒரு நாள் செலிப்ரேட் பண்றோம். ஜனக்கூட்டம் பெருக பெருக நாட்களும் என்ன செய்வோம், கூட்டுவோம். இப்ப எவ்வளவு நாள், ஒரு நாள். இப்ப ஒரு 1000 பேர் இருந்தா எவ்வளவு நாள் பண்ணுவோம், ஒரு நாள். இது முக்கியமான ஒரு பகுதி. நீங்க இத வீட்டில் போய் இந்த பகுதிகளை வாசித்து பாருங்க. ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க, என்னன்னு சொன்னா ஒரு வருஷம் நான் உனக்கு செய்த நன்மைய நீ மறக்க கூடாது, அதனால இந்த பண்டிகை நீ ஆசரிக்கணும் அப்படின்னு சொன்ன. நம்ம எல்லாரும் பஸ்கா பண்டிகை ரொம்ப ஆசரிக்க விரும்புவோம். ஏன்னு சொன்னா அதை கர்த்தரும் கடைசியாக ராப் விருந்து அவர் அதுல கலந்து கொண்டு தன் ஜீவனை கொடுத்தார். நாமும் பெரிய வியாழன் என்று வந்ததை கொண்டாடுவோம், நினைவு கூறுவோம். ஆனால் இந்த வாரங்களின் பண்டிகை எல்லாவிட்டால் இந்த ஏழு நாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற இந்த பண்டிகையை சபை என்னமோ கொஞ்சம் விட்டுட்டாங்க. நிறைய இடங்கள்ல அயனம் என்கிற ஒன்றை கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஊர்களில் பாத்தீங்கன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும். ஒரு ஏலச்சந்தை வைப்பாங்க. இந்த ஏலச்சந்தையில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தாம்பலம் ஒன்று இருக்கும், ஒன்று வச்சுப்பாங்க. அதை வந்து யார் அதிக விலை கொடுத்து வாங்குறாங்களோ அவங்க தான் அடுத்த வருஷம் செக்ரட்டரி சர்ச்சில். அதுக்காகவும் நிறைய பேர் நிறைய காசு போட்டு அதை வாங்குவாங்க. இப்படி பல காரியங்கள் நடைபெறும். எல்லாமே காசு அப்படின்னு கலெக்ட் பண்ணி அந்த காசு என்ன பண்ணுவாங்க, ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. புரியுதுல்ல? அதனால தான் நம்ம ஊர்ல ஏழைகள் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா நம்ம கலெக்ட் பண்ற காசெல்லாம் யாருக்கு கொடுக்கிறோம், ஏழைகளுக்கு கொடுக்கிறதுனாலதான் இன்னைக்கு திருச்சபைகள் இருக்கிற இடத்துல ஏழைகள் கம்மி. விளங்குச்சு இல்லையா? கம்மி ஆகணும். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த திட்டத்தையே நமக்கு தந்திருக்கிறது. இதை நாம் விடக்கூடாது. இந்த நாளில் நான் ஒரு சின்ன ஒரு முகவுரையை நான் சொல்லி நம்ம எல்லாரையும் நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு 12 லெவல் ஆஃப் கிவிங், 12 விதமாக கர்த்தருக்கு கொடுக்க வேத புஸ்தகத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. 12க்கு மேல தான் இருக்கும். ஆனா நான் வந்து ஒரு 12 குறிப்புகளை சொல்லுகிறேன். இதுல எந்த ஸ்டெப்ல நம்ம இருக்கிறோம், எந்த ஸ்டெப்ல இருக்கிறோம், இல்லைன்னா சிலர் வந்து இன்னும் எந்த ஸ்டெப்லயே நான் வரல அப்படின்னு சொல்லலாம். சிலர் வந்து 2வது 3வது ஸ்டெப்ல இருக்கிறோம் அப்படி என்று சொல்லலாம். 12வது ஸ்டெப் வரைக்கும் வேதத்திலிருந்து சில பகுதிகளை எனக்கு பிரயோஜனமாக இருந்தது நான் எடுத்திருக்கிறேன். முதலாவது பாருங்களேன், உபாகமும் 16:17 சொல்லப்பட்டிருக்கின்றது, கர்த்தர் நமக்கு அருளின் ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி என்ன செய்யணும், காணிக்கையை கொண்டு வர வேண்டும். கடந்த ஒரு வருஷம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து இந்த நாள் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல நாம் செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 Corinthians 16:2 வசனத்திலையும் பவுல் அப்போஸ்தலன் ஒரு போதனையை சொல்லுவார். கொரிந்து திருச்சபைக்கு சொல்லுவார். என்ன சொல்வார்னா, பரிசுத்தவான்களுக்காக தர்ம பணம் சேர்க்கணும். அதை எப்ப நீங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா, வாரத்தின் முதல் நாளில், எல்லா வாரத்தின் முதல் நாள் தோறும் தன்தன் வரவுக்கு தக்கதாக எதையாகலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது அல்லட்ட நான் தீத்துவை அனுப்புவேன், தீத்து வரும்போது நீங்கள் சேர்த்தவைகளை நீங்கள் கொடுத்துவிட வேண்டும் என்று பவுல் சொல்லுவார். சேர்த்த பணம் நம்ம ஊர்களில், உங்க ஊர்களில் இருக்குதா என்னன்னு தெரியல, எனக்கு கன்னியாகுமரியில் இன்றும் கொஞ்சம் வயதானவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒன்று என்னவென்றால், பிடி அரிசி காணிக்கை என்று சொல்லுவோம் எங்களுடைய ஊர்களில். எப்ப சமையலுக்கு அவர்கள் அரிசி எடுத்தாலும் ஒரு பிடி அரிசி எடுத்து அதை ஒரு பாத்திரத்திலே போட்டு வைப்பார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது இந்த பிடி அரிசி கொண்டு வருவார்கள். இவ்விதமாக அந்த வாரத்தில் அவர்களுக்கு விளைந்த விளைச்சலில் எதையாகலும், சில குடும்பங்கள் பார்த்தீர்களேயானால் எனக்கு இன்றும் ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது, அட்லீஸ்ட் ஒரு தேங்காயாகலும் கொண்டு ஆலயத்துக்கு வருவார்கள், அந்த காணிக்கையை கொண்டு வருவார்கள். ஆனால் நம்ம ஊரில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, எது காணிக்கையாக வந்தாலும் அது எங்கு போகாதுன்னா ஏழைகளுக்கு போகாது. எது காணிக்கையாக வந்தாலும் அது ஏலம் போடப்பட்டு அது வந்து காணிக்கைக்கு சேர்க்கப்பட்டு அது பேங்குக்கு தான் போகுமே ஒழிய ஏழைகளுக்கு அது போகாது. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம், பவுல் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் சேகரித்தவைகள் யாருக்கு போக வேண்டும், தர்ம பணம் அது பரிசுத்தவான்களுக்கு போக வேண்டும் என்று அவர் சொல்லுவார். இந்த சேர்த்து வைக்கிறத பத்தி ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்துல 1 Samuel 22:5 பாத்தீங்கன்னு சொன்னா, தாவீது சொல்லுவார், என் மகன் சாலமன் இளையவன், சின்னவனா இருக்கிறான், வாலிபனா இருக்கிறான், இவனை வைத்துதான் ஆண்டவர் ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்றாரு. ஆனால் அதனால அதற்காக ஆலயத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் சேகரிக்க போறேன். எல்லாவற்றையும் சேகரித்தான் தாவீது தன் மரணத்திற்கு முன்னே, எல்லாவற்றையும் சேகரித்தான். சேகரித்து 1 Samuel 23:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சேகரித்த அனைத்தையும், அதோடு கூட தனக்கு மீதி காணப்பட்ட பொன் வெள்ளி எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தான், ஆலயத்துக்காக அவன் கொடுத்தான். சிலர் சேர்த்து வைப்போம், ஆனால் என்ன செய்ய மாட்டோம், எதற்கு கொடுக்க வேண்டுமோ அதற்கு கொடுக்க மாட்டோம். இந்த தசம பாக்கத்தை குறித்து ஆண்டவருடைய போதனையில் ஒரு போதனை என்னன்னு சொன்னா, இளவு காரியத்துக்காக நீ தசம பாகத்தை சேர்க்கும் போது அந்த தசம பாகத்தை உன் வீட்டில் ஒரு துக்கம் வரும்போது அந்த துக்கத்துக்கு கூட நீ எடுக்க கூடாது அப்படி என்று ஆண்டவர் சொல்லுவார். எனவே இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா, சேகரித்தவைகளை நாம் கொடுக்க வேண்டும், அதுல நம்ம உண்மையாக காணப்பட வேண்டும். அடுத்து கவனிங்க, அப்போஸ்தல 5:1-4 வரை வாசிக்கும் போது, அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகத்துல அனன்யா சப்பீராள் அவங்க வித்து சேர்த்தாங்க, ஆனா என்ன செய்யல, எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை. பரிசுத்தாவியிடத்தில் பொய் சொன்னார்கள். அதை பேதுரு அவர்களிடத்துல கேட்ட போதுதான் அனன்யாவும் மறித்து போவான், சப்பீராலும் அந்த பொய்யை சொல்லி அவளும் மறித்து போவாள். அந்த பொய்யை அவர்கள் செய்தார்கள். நாம் அதை செய்யக்கூடாது. சேர்த்தவைகள் அவர் போய் சேர வேண்டும், ஏழைகளுக்கு அது போய் சேர வேண்டும். அடுத்து கவனித்தோம்னா, வேதவசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, எதை விதைக்கிறோமோ அதுதான் இருக்கும். கலாத்தியர் 6:7-8 சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்ன நிறைய பேருக்கு தோணும் என்னன்னா, கத்திரிக்காய் விதைச்சோம்னா என்ன இருப்போம், கத்திரிக்காய் தான் கிடைக்கும், வழுதுனங்க விதைச்சா அப்ப அதைத்தான் இது சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அதுக்குள்ள கிராஸ் வேர்ஸ் சொல்றேன், 2 Corinthians 9:5-6 அருமையாய் பவுல் மறுபடியும் அதை குறித்து சொல்லும் போது சொல்லுவார் என்னன்னா, உங்கள் தான தர்மமாவது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாய் இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படி அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் இது கத்தரிக்கு அவ்வளவுதுனங்க தானே சொல்லுங்களேன். தான தர்மம், நீங்க எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு கிடைக்குமா? நான் எவ்வளவு கொடுக்கிறேனோ அவ்வளவுக்கு எனக்கு கிடைக்குமா? இதுதான் பொதுவாக நாம் இந்த கிவிங்கை பற்றி கொடுப்பதை குறித்து ஆண்டோட வசனம் சொல்லுகிறது. நான் இப்ப ஒரு 12 குறிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எந்த பகுதியில் நம்ம இருக்கிறோம்? இல்ல எதுலையுமே இல்லையா? இன்னும் அந்த கொடுக்கல் நான் ஆரம்பிக்கவில்லையா? அதை நம்ம இன்னைக்கு பரிசோதித்து பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அவருடைய வருகைக்கு முன்பதாக, வருகை தாமதிக்குமே ஆனால் என்னுடைய உலக ஓட்டத்துக்கு முன்பதாக நான் இந்த 12வது பகுதியையும் நான் முடித்து கர்த்தருக்கனை அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. முதல் படி பாத்தீங்கன்னு சொன்னா 2 கொரிந்தியர் 8:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில வசனங்களை நான் ரிப்பீட் பண்ணுவேன், என் சொன்ன அதுல வேறையும் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால அதை ரிப்பீட் பண்ணுவேன், மற்றபடி கவனித்துக் கொள்ளுங்க. ஒன்று என்னன்னு சொன்னா, உள்ளதின்படி கொடுக்க வேண்டும். இப்ப வந்து தசம பாகம் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 10 1 அப்படின்னா 100 ரூபாய் எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னா 10 ரூபாய் கர்த்தருக்குரியது. சரி, தசம பாகம் போதனை பழைய பாடோட முடிந்து விட்டதுன்னு தயவு செய்து எண்ணக்கூடாது. புதிய பாட்டுல கிறிஸ்துவே அதை சொல்லி இருக்கிறார், அது தொடர்ந்து இன்னும் அதிகமாக கொடுப்பதற்கு தான் புதிய பாடு போதிக்கிறது. ஆனால் நான் சில வார்த்தைகளை சொல்லும் போது அதற்கு குறிப்பிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். கவனித்துக் கொள்ளுங்க, தசம பாகம் கொடுக்கும் போது 10 1 தவறாமல் கொடுக்க வேண்டும். 10 2 கொடுத்தோமே ஆனால் ஆண்டவர் இதிலே சந்தோஷம்தான் படுவார். ஆனால் அது போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டும், நீதி செய்வதற்கு இரக்கத்துக்கு போக வேண்டும். அதை வந்து நான் செய்வதை தசம் பாகம் கோவில் கட்டுவதற்கோ பெயிண்ட் அடிப்பதற்கோ கோபுரம் கட்டுவதற்கோ போக கூடாது. அப்ப கவனிங்க, நம்முடைய அளவு என்ன, என்ன அளவு வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் எனக்கு கடந்த ஆண்டில் இத்தனை ரூபாய் தந்திருக்கிறார், இவ்வளவு நான் டாக்ஸ் கட்டுறேன். அதே மாதிரி இவ்வளவு தந்ததுல இவ்வளவு நான் ஏழைகளுக்கென்று கொடுத்திருக்கிறேன். உள்ளதன்படி அப்படின்னு சொன்ன, இல்லாததன்படி கர்த்தர் கேட்கல, உங்களிடத்தில் தராததை தேவன் கேட்கல. இது ஒன்று. அப்ப நம்ம அதை செய்யறோமா? ஆர் வி டூயிங் இட் ஃபெய்த்ஃபுல்லி, உண்மையா செய்யறோமா? அதை நம்ம யோசிக்கணும். நான் இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னை நான் சுய பரிசோதனை செய்து கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்தார். நாம் யாவரும் இதை புரிந்து கொள்வோம், கர்த்தர் தருகிறதன்படி கொடுக்கிறோம். நான் சொல்லுவது காணிக்கை அல்ல, ஞாபகத்தில் வையுங்கள், எங்குள்ள காணிக்கை அல்ல, திருச்சபைக்கு போடுகிற காணிக்கை அல்ல. ஏழைகளுக்கு கொடுப்பது, தான தர்மம் பண்ணுவது, எளியவர்களை தாங்குவது, திக்கற்ற பிள்ளை விதவைகளை விசாரிப்பது, அந்நியன் பரதேசிக்கு உதவுவது, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுப்பது, பசியோடு இருக்கிறவனுக்கு பசி ஆற்றுவது, இவைகள் செய்வதில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்ததன் படி கடந்த ஆண்டில் நான் செய்திருக்கிறேனா? ஒன்று. இரண்டாவது படி நாம் பார்த்தோம்னு சொன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எஸ்ரா 2வது அதிகாரத்துல 69வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, தங்கள் சக்திக்கு தக்கதாக, தங்கள் சக்திக்கு தக்கதாக. கவனித்துக் கொள்ளுங்க, என்ன செய்ய வேண்டா செய்தார்கள், கொடுத்தார்கள், ஆலயத்துக்கென்று கொடுத்தார்கள். ஆனால் எப்படி கொடுத்தார்களாம்? தங்கள் சக்திக்கு தக்கதாக. அப்படி என்றால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு ஆண்டவர் தந்தவைகளில் ஒரு பகுதி, ஆனால் என் சக்திக்கு தக்கதாக. அப்படி என்றால் அந்த பகுதி ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்ததன்படி, எனக்கு தந்த சுக பலனின் படி அதிகமாக இருக்க வேண்டும். என்னை கத்த கடந்த ஆண்டு சுகத்தோடு பலனோடு பாதுகாத்தார் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவர் செய்தது அற்புதம், அதிசயமாக நம்மை பாதுகாத்தார். இதை நாம் மனதிலே கொண்டு ஏழைகளுக்கும் பிறருக்கும் உதவி செய்யும் போது இது நம்முடைய மனதிலே காணப்பட வேண்டும். அநேகர் நம்ம செய்வது நம்ம பத்தி, அதை பத்தி கவலைப்பட மாட்டோம், என்ன $50 வேணுமா, இந்த செக் எழுதுறாங்க வச்சுக்கோ. இல்ல, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஜபித்து கொடுக்க வேண்டும், வருமானத்தை வைத்து கொடுக்க வேண்டும், நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்த சுகபலனை கருத்தில் கொண்டு அதை நாம் செய்ய வேண்டும். இப்ப கடந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு தந்த சுகபலனை அனுசரித்து நாம் இதை செய்ய வேண்டும். மூணாவது கவனிங்க, வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு 2 கொரிந்தியர் 9:6-7 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், மனதில் நியமித்தபடி உற்சாகமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, பொருத்தனை நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொருத்தனை பண்ணுவோம். கொஞ்சம் கஷ்டம் வந்தோடனே, நெருக்கம் வந்தோடனே சிலவங்க பொருத்தனை பண்ணுவாங்க. நம்ம ஊர் வழக்கம் அது. அதனால சொல்லுகிறேன், அல்லாமல் அல்ல, முதல் மாத அப்பே தெரியுது இப்ப உங்களுக்கு. சரி, முதற் பலன் அதெல்லாம் கேள்விப்படலையோ, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஊர்களில், நம்ம ஊர்கள் இல்ல, இங்க நம்ம அதெல்லாம் அவ்வளவா செய்வதில்லை. இந்த பொருத்தனை என்று சொல்லுவது வித்தியாசமா, இந்த இடத்துல பவுல் சொல்றார், மனதில் நியமித்தபடி. ஆண்டவரே, இந்த வருஷம் நீங்க எனக்கு சுகத்தை தந்தீங்க, நான் நிச்சயமாக இவ்வித ஆண்டவரே நான் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை காட்டிலும் பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் மனசுல நீ நினைச்சல்ல ஆண்டவர் இந்த வருஷம் சுகத்தோடு என்ன காத்தாருனா, இந்த வருஷம் என்னுடைய வேலையில பிரச்சனை இல்லாம இருந்துச்சுன்னா, இந்த வருஷம் என்னுடைய குடும்பம் ஆறுதலாக இருந்தாங்கன்னா, இந்த வருஷம் என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இருந்ததுன்னா, இந்த வருஷம் எனக்கு ஆண்டவர் சுகத்தை தந்தாரானால், மனதில் நியமித்ததை செய்திருக்கிறோமா, பொருத்தனைகளை நிறைவேற்றி இருக்கிறோமா, இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அதனால தான் மனதில் நியமித்தபடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் அதை ரிப்பீட் பண்றேன், காணிக்கை அல்ல. எதை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தர்மம், ஏழைகளுக்கு உதவி செய்வதில் ஆர் வி சீரியஸ், நம்ம ஃபேத்ஃபுல்லா இருக்கிறோமா, அதை இன்னைக்கு மறுபடியும் நம்ம சிந்திப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நாலாவது பாருங்க, எஸ்ரா 2:68 சொல்லப்பட்டிருக்கிறது, மன உற்சாகமான காணிக்கை அப்படின்னு சொன்னா, மனசுல நினைத்தேன், மனதில் உற்சாகமாக அப்படின்னு சொல்லும் போது, சிலவங்க காணிக்க வைக்கும் போதே தெரியும், ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும், சந்தோஷமாக வரணும். அந்த சந்தோஷம் எங்க தெரியணும், உள்ளதுல. எங்க தெரியணும், எங்க தெரியணும், முகத்துல தெரியணும். நம்ம சிலர் வரும்போது பாத்தீங்கன்னா ஜோம் பண்ணிட்டே வருவாங்க, யாருக்காக வேண்டி, போதகருக்காக வேண்டி. இன்னைக்கு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் எப்ப முடிக்க போறாங்களோ, விளங்குது இல்ல, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் முடிச்சிட்டு திரும்ப இன்னொரு இடத்துக்கும் போகணும்னு சொல்றாங்க. எப்ப நம்ம வீட்டுக்கு போறோமோ, இந்த மாதிரி அல்ல, ஒரு சந்தோஷம். அதே மாதிரி காணிக்கை கொடுப்பது என்று சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குவது என்று சொல்லுவது, சந்தோஷத்தோட செய்யணும். உங்கள்கிட்ட ஒரு முறை வந்து ஒருவன் தர்மம் வாங்கினான்னு சொன்னா, அவன் அடுத்த முறை வருவதற்கு சந்தோஷமா இருக்கணும் அவனுக்கு. இந்த ஐயா மன நிறைவாக தருவார்கள், இந்த குடும்பம் சந்தோஷமாக செய்வார்கள். ஐந்தாவது கவனிங்க, என்ன பண்றதுன்னா, அடுத்தவங்களுக்கு உள்ளதை எடுத்து கொடுக்க கூடாது, தான் பிரயாசப்பட்டு கொடுக்க வேண்டும். அதை பவுல் அழகாக்க சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஒருவனுடைய பொன்னையும் வெள்ளியையும் வஸ்திரத்தையும் நான் என்ன செய்யல, இச்சிக்கல்ல, நீங்க அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே என்ன செய்தது, வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு சிலவங்க சொல்லுவோம் இல்லையா, நான் உழைத்தேன், உழைத்ததை சாப்பிடுறேன். அவள் அதை சொல்லல, நான் உழைத்தேன், உழைத்ததை பலவினரை தாங்குவதற்கு கொடுத்தேன். இதை நாம் இன்றைக்கு சொல்ல முடியுமா, ஆண்டவரே கடந்த ஒரு ஆண்டு நீ செய்த நன்மையை எண்ணி பார்க்கிறேன், நீ தந்த பலனை கொண்டு கடினமாய் உழைத்தன் ஆண்டவரே, கடினமாய் உழைத்து பலவீனரை நான் தாங்கினேன், பலவீனரை தாங்கினேன். வாங்கிறதை பார்க்கலாம், கொடுக்கிறது பாக்கியம் என்று பவுல் சொல்லுகிறார். பிரயாசப்பட்டு கொடுக்க வேண்டும். ஆனா கிறிஸ்டியானிட்டியில ஒண்ணு நம்ம கத்திருக்கிறோம், பிரயாசப்பட்டோம்னா என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். காரணம் என்ன, இது யார் பிரயாசப்பட்டது, நாம் பிரயாசப்பட்டதா, லாட்டரி அடிச்சுன்னா கொடுக்கலாம் கிறிஸ்தவங்களுடைய இது. ஆனா ஒரு சின்ன ஒரு வாந்தி பேதிக்கு நம்ம தம்ப மாட்டோம், தாங்கிக்கிட மாட்டோம். தேவன் நம்மை சுகத்தோட பலனோட வச்சிருக்கும் போது, நாம் உழைக்கிற உழைப்பு ஆண்டவர் தந்த பலனால, அதை மறந்து போகாதுங்க. அத பலவீனரை தாங்க பயன்படுத்தணுமா கடந்த வருஷத்துல? ஆறாவது கவனிங்க, 2 Corinthians 8:2 சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, மிகுந்த உதாரத்துவமாக கொடுத்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் வருவார், எப்பாவது திடீர்னு சொல்லிட்டு அவருக்கு தோணும், என்னன்னு சொன்னா, சரி கொருந்து சபைக்கு போய் கொஞ்ச நாளாச்சுலாம் நம்ம போகலாம் அப்படின்னு. கொருந்து சபையில பவுலை கண்ட உடனே, பவுலை கண்ட உடனே எல்லாருக்கும் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம நினைப்ப கொஞ்சம் யோசிங்களேன். ஒருத்தர் வந்து வருஷத்துல 2 times ஏழைகளுக்கு காசு கலெக்ட் பண்ண வர்றார், நம்ம வச்சுக்கிடுவோம் ஒரு இதுக்கு. பவுல் அதைத்தான் செய்வார். திடீரென்று ஒரு விஜயம் பண்ணுவார், கொருந்து சபைக்கு போவார், திடீரென்று எபேசு சபைக்கு போவார், திடீரென்று தீத்துவை அனுப்புவார். அவங்க வர்றது எதுக்காக வர்றாங்க? ஆத்தும ஆதாயத்துக்கு. எதுக்கு? பவுல் அப்போஸ்தலன் திருச்சபையை நிறுவன பின்பு திருச்சபைக்கு வருவது எதற்காக? ஆத்தும ஆதாயம். என்ன காசு? தர்ம பணம் கலெக்ட் பண்றதுக்கு வருவார். பார்க்கும்போது எப்படி இருப்போம்? நமக்கு இங்க ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்காக ஒருத்தர் வருஷத்துக்கு எத்தனை தடவை வருவாரு? 2 times வருவார்னு வச்சுட்டீங்களேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல வர்றாரு. நம்ம எல்லாரும் இருக்கிறோம், அவர் நடந்து வர்றாரு. எப்படி என்ன சொல்லுவோம்? தயவு செய்து நீங்க கொஞ்சம் கான்வர்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்களே சொல்லுங்களேன், அவரை கண்டோன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவோம்? நான் சொல்லுவீங்கன்னு கேட்கணும். அவர் வருஷத்துக்கு 2 times எதுக்கு வருவாரு? ஏழைகளுக்கு தர்ம பணம் கலெக்ட் பண்ண வர்றாருன்னு வச்சுடுங்க. ஒரு ஆளு அவர் வந்து ஏப்ரல்ல வர்றாரு, அவரை பார்த்துட்டீங்க, பார்த்தோன்னு என்ன சொல்லுவீங்க? இந்த வந்துட்டாரு, வந்துட்டாரு. சந்தோஷமா தானே இருக்கும் இல்லையா? சந்தோஷமா தானே இருக்கும் இல்லையா? சரி, ஏப்ரல்ல வந்தவர் தப்பித்தவர் ஜூன்லயும் வந்துட்டார், என்ன சொல்லுவோம்? ஏன் இதை சொல்றேன்னா, கொருந்து சபையில அதுதான் நடந்தது. பார்த்துடுங்க, அவர் வந்து திடீர்னு தீர்த்து அனுப்புவார், தீர்த்து போவார். தீர்த்து போகும்போது அவங்க பார்ப்பாங்க, தீர்த்து போய் அங்க வந்து பிரசங்கம் ஒன்றும் பண்ண மாட்டார். தீர்த்து போனோடனே இவங்க என்ன செய்வாங்க? அவங்க கலெக்ட் பண்ணதை யார்கிட்ட கொடுப்பாங்க? தீர்த்து விட்ட கொடுப்பாங்க, தீர்த்து வாங்கிட்டு போவாங்க. ஆனா அதை செய்ததை மிகுந்த உதாரத்துவமாய் அப்படின்னு சொன்னால், ஐயோ வந்துட்டாரையா, நம்ம சந்தோஷமா கொடுப்போம், அந்த ஒரு எண்ணம் கொடுப்பதுல நமக்கு இருக்கின்றதா? ஏழாவது கவனிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2 Corinthians 8:3 திராணிக்கு மிஞ்சி கொடுத்தாங்க. ஐயா இந்த வருஷம் வேலையில கொஞ்சம் பிரச்சனை, ஐயா ஐயா இந்த வருஷம் என்னுடைய உடல் நிலையில கொஞ்சம் பிரச்சனை, இந்த வருஷம் வருமானம் கொஞ்சம் பிரச்சனை, இந்த வருஷம் பிள்ளைகளுடைய பலவீனத்துல கொஞ்சம் பிரச்சனை, என்னுடைய திராணி இவ்வளவுதான், ஆனா நான் கர்த்தருக்கென்று ஏழைக்கு இறங்குவது அதிகமாய் செய்தார்களாம். திராணிக்கு மிஞ்சி கொடுக்க, அதுவும் கவனிச்சுடுங்க. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, நான் கம்பேர் பண்ண முடியாது பவுலோட, கம்பேர் பண்ண முடியாது. பவுல அப்போஸ்தலன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரன். அவர் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நேரம் தூங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு நேரம் அவங்க வந்து 3 times உணவு சாப்பிட்டாருன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஒன்று, அவர் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு தேவ மனிதன், ஆண்டவருக்காக அவ்வளவு கஷ்டங்களை பட்டவர். பார்த்துடுங்க, நீங்க இப்ப எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, நீங்க 2 pens கொண்டு வந்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு என்ன சொல்லுவேன்? நீங்க வந்து 2 pens எனக்கு முன்னாலேயே வச்சு 2 பேருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் புல்பிட்ல போய் நின்று என்ன சொல்லுவேன்? இன்னைக்கு ஒரு சகோதரன் 2 pens கொண்டு வந்து 2 பிள்ளைகளுக்கு கொடுத்தார், அவரை கர்த்தர் பவுல் அதெல்லாம் சொல்ல மாட்டார். பவுல் நீ உதாரத்துவமா கொடுத்ததான்னு சொல்லணும்னு சொன்னா பவுல் அதை என்ன செய்யணும்? இம்ப்ரெஸ் பண்ணணும். விளங்கு இல்லையா? பவுல் அதை பாதித்து இருக்க வேண்டும். கொருந்து சபையை பார்த்து பவுல் சொல்லுகிறார், எப்ப நீங்க திராணிக்கு மிஞ்சி செய்தீங்கிறதுக்கு யார் சாட்சி? நான் சாட்சி என்று பவுல அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பவுலை திருப்திப்படுத்த முடியாது, கிறிஸ்துவை திருப்திப்படுத்தலாம், ஆனால் பவுலை திருப்திப்படுத்த முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, அவர் யாராவது நான் 2 பிரசங்கம் பண்ணேன்னு சொன்னா இவர் உடனே சொல்லுவார், நீ 2 times பண்ண, நான் 4 times. யாராவது நான் 2 சர்ச் கட்டினேன்னு சொன்னா இவர் சொல்லுவார், நீ 2 times கட்டின, நான் 4 times சொல்லுவார். அப்படிப்பட்ட பவுல அப்போஸ்தலன் அவர் சொல்லுகிறார், திராணிக்கு மிஞ்சி நீ கொடுத்தாய். அருமையானவர்களே, நீங்களும் நானும் செய்வதை கர்த்தர் மறந்து போகிற தேவன் அல்ல, ஞாபக புத்தகத்தில் எழுதி வைக்கிற தேவன். எட்டாவது கவனிப்போம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், லூக்கா 21 அதிகாரத்துல முதல் 4 வசனத்துல ஆண்டவர் ஒரு பகுதியை சொல்லுகிறார். என்னன்னு சொன்னா, ஒரு அது தர்மப்பெட்டி, பாத்துட்டீங்க, காணிக்கப்பெட்டி என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருப்பது தர்மப்பெட்டி. இது வந்து எங்க வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், பிரதானத்துல வைக்கப்பட்டிருக்கும். அதாவது இட்ஸ் எ ஜெனரல் அசம்பிளி ஹால், அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். பாத்துங்க, எல்லாரும் வந்து காணிக்க போடுவாங்க. இப்ப நம்ம வந்து அன்னை வேளாங்கண்ணி இவ்விதமான இடங்களுக்கு, புண்ணிய யாத்திரை போன இடங்களுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அங்க வாரவங்க நிறைய பேர் வந்து கிறிஸ்டியன்ஸா இருக்க மாட்டாங்க, நடைபெற்றது. நிறைய பேர் வந்து காணிக்கப்பட்டாங்க, அதுல நிறைய பேர் வந்தாங்க. அந்த பண்டிகைக்கு காரணம் என்ன? கிறிஸ்துவை பார்ப்பதற்காக வந்தார்கள். அவரை இம்ப்ரெஸ் பண்ணத்தக்கதாக திரை ஆஸ்திய போட்டாங்க, நிறைய காணிக்க போட்டாங்க. ஆண்டவர் உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு விதவை தாய் வந்தாங்க, 2 அதை எடுத்து போட்டாங்க. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கப்பட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டுவிட்டாள். ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன், அவருடைய எதிர்பார்ப்பு பாத்தீங்களா, ரொம்ப விசேஷமா இருக்குது. ஒரு நாள்ல எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார், இனி சாரி பாத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு சொல்லுவாரு, இப்ப பொதுவா நம்ம வந்து இப்ப சிக்காகோவுக்கு அனுப்புறேன், சிக்காகோல கிரைஸ்ட் தமிழ் சர்ச்ச நான் உனக்கு ஒழுங்கு பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கிரைஸ்ட் தமிழ் சர்ச் என்ன செய்திருப்பீங்க? நீங்க ஒரு வீடு பாத்திருப்பீங்க, ஒரு ரூம் பாத்திருப்பீங்க, எங்க கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கலாம்னு அரேஞ்ச் பண்ணிருப்பேன், இதெல்லாம் பண்ணிருப்பீங்க. அப்ப எனக்கும் பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்காங்கன்னு தோணும். இது ஆண்டவர் எலியாவுக்கு ஒழுங்கு பண்ணுகிற சொல்றாரு. ஏ சாரி பாத்துக்கு, சாரி பாத்துல உனக்கு நான் யார ஒழுங்கு பண்ணிருக்கிறேன்? ஒரு விதவையை ஒழுங்கு பண்ணிருக்கிறேன். இவர் போறாரு, தி சாம்பியன் ஆஃப் தி ப்ராஃபட்ஸ், அவர் போறாரு. ஊழியத்துக்கு தன்னை அழைத்த தேவன் ஒழுங்கு பண்ணிருக்கிறார். இவன் அந்த சாரி பாத் ஊருக்குள்ள போகும்போது ஒரு விதவை சுள்ளி பொறுக்கி கொண்டு நிற்கிறாள், விறகு பொறுக்குகிறாள். அவளை பார்த்து பேசும்போது அவர் சொல்றார், கொஞ்சமாவும் இருக்குது, அத நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாகலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்போதுதான் இல்லையா, நானா இருந்தா யோசிப்பேன், ஆண்டவரே நீங்க ஒழுங்கு பண்ணேன்னு சொன்னீங்க, ஒழுங்கு பண்ணிருந்தா அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் வந்து நேற்றைக்கு ராத்திரி எங்கிட்ட வந்து என்ன சொன்னாரு, நீ இப்படி வருவேன்னு சொன்னாரு, அதனால வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நான் இப்ப சாக போகிறோம் அப்படின்னு. அப்பதான் எலியா கேக்குறாங்க, ஏமா இந்த முதல் அடைய சுட்டு எனக்கு கொண்டு வா. அதுக்கு கீழ்ப்படிந்தாள் அந்த விதவை. 2 போட்ட ஒரு விதவை தன் ஜீவனத்துக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தது. எலியாவுக்கு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அந்த அம்மா கொடுத்தாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய ஈகை, நாம் பிறருக்கு செய்வது இந்த அளவுக்கு வந்திருக்க யோசிங்களேன், இந்த அளவுக்கு நாம் செய்வதற்கு மனப்பக்குவம் அடைந்திருக்கிறோமா? அடுத்து 9 பாருங்க, 2 Corinthians 8 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கொடிய தரித்திரத்தில், கொடிய தரித்திரம் எப்படி கொடுத்தாங்க? உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கொடிய தரித்திரம், தரித்திரத்தில் மற்றவங்களுக்கு கொடுப்பதற்கு நமக்கு மனம் வருமா? அந்த எண்ணத்தோடு நாம் இருக்கிறோமா? 9 கவனிங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உபதேசிக்கும் போது சொல்லுவார், உங்களுக்கு உள்ளவைகளை விற்று ஒரு ஆலயம் கட்டுங்கன்னா கட்டிடுவோம். விளங்குச்சுலையா? இன்னைக்கு உள்ளதெல்லாம் விற்று ஒரு மிஷினரிக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பண்ணிடுவோம். உள்ளதெல்லாம் விற்று பாஸ்டருக்கு பைக் வாங்குங்க, வாங்கிடுவோம். உள்ளதெல்லாம் விற்று மிஷினரி பணிக்காக வட இந்தியாவுக்கு அனுப்புங்க, அனுப்புவோம். உள்ளதையெல்லாம் விற்று பிச்சை கொடுப்போமா? வேர்ட பாருங்களேன், பிச்சை கொடுக்க ஆண்டவர் சொல்றார். நீங்க வேத புத்தகத்துல முழுவதும் ஆராய்ந்து பாருங்கம்மா, ஆராய்ந்து பாருங்க. கிறிஸ்டியானிட்டி நம்ம மிஸ் பண்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா, பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லுகிறார். பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், 24 மணி நேரம் செயின் பிரேயர் போடணும். புரியுதா, 24 மணி நேரம் உபவாசம் பண்ணணும், விடிய விடிய வேதம் வாசிக்கணும், ஆலயத்துல வந்து முழுசா உட்காரணும். பரலோகத்துல நீங்க பொக்கிஷன் சேர்க்கணும்னா ஒரே ஒரு வழிதான், என்ன வழி அது, மனம் திரும்பங்கன்னு சொன்னாங்க, அப்படி தானே சொன்னீங்க, தான தர்மம் பண்ண வேண்டும். அதிலும் விசேஷமாக என்ன செய்ய வேண்டும், பிச்சை போட்டீர்களே, ஆனால் நீங்க எங்க பொக்கிஷன் சேர்க்கிறீங்க. ஆனா கிறிஸ்டியானிட்டி தாங்க பிச்சை கொடுக்கறதுல ரொம்ப கம்மி, தெரியுமா அது உங்களுக்கு, கிறிஸ்டியானிட்டி தான் பிச்சைக்காரல ரொம்ப திட்டுறது. இல்லையா, என் கை வச்சிருக்கிற இல்ல கால் வச்சிருக்கிற இல்ல ரெண்டு கண்ணு நல்லதானே இருக்குது, திட்டுறது நம்ம தான் திட்டுவோம் பாத்துக்கோங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பிச்சை கொடுத்தேன்னா எங்க நீ பொக்கிஷத்தை சேர்க்கிற, பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்கிற. பிரியமானவர்களே, ஆர்வி பிள்ளை நம்ம அதை வித்து கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா, எனக்கு இருக்கிறத வித்து பிச்சை கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா. 11வது காரியம் வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 112 சங்கீதம் 9வது வசனத்துல அருமையாய் பக்தன் சொல்லுகிறான், வாரி இறைத்தவன் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். நம்ம இன்னைக்கு நமக்குள்ளாலே நம்ம பேசும்போது நீதி செய்தேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், உடனே இன்னைக்கு நல்லா வேலை செய்தேன், எனக்கு டைரக்டர் சொன்னதெல்லாம் கேட்டேன், இப்படிப்பட்ட நீதி எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஞாபகத்தில் வைங்க, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுப்பது நீதி செய்வது. ஏழைகளுக்கு கொடுப்பது என்று சொன்னால் என்ன செய்தோம், நீதி செய்தேன். அதைத்தான் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இதை வந்து ஞாபகம் வைங்க, 2 கொரிந்தியர் 9 பவுல் அதை கோட் பண்ணுவார். கோட் பண்ணும் போது கவனிச்சிடுங்க என்ன சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகல வித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவராம இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். நற்கிரியை யாருக்கு கொடுத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். எங்க கிறிஸ்டியானிட்டி செய்ய மாட்டேங்கிறோம், அதுவும் இதை செய்யும் போது கஷ்டப்படுகிறோம். ஆனா வேதவசனம் தெளிவா சொல்லுது, ஏழைகளுக்கு கொடுப்பது நீதி செய்வது, ஏழைகளுக்கு கொடுப்பது வந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, ஏழைகளுக்கு கொடுப்பது நற்கிரியை. நற்கிரியை அதுதான் நீதிமொழிகள்ல ஞானி சொல்லுவார், 11:24 வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு. அடுத்து, அதிக பிசுனித்தனம் பண்ணி பேங்க் பேலன்ஸ் ஏத்தனவங்களும், அதிகமாய் பிசுனித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, வாரி இறைக்க நமக்கு மனம் இருக்கிறதா, இன்னைக்கு வாரி இறைக்க நான் தான் கஷ்டப்பட்டேன், எங்க குடும்பம் தான் உழைச்சு, இன்னைக்கு எங்கிட்ட இருக்கிற காசு நாங்க உழைத்ததுதான், எங்கேயுமே போய் நாங்க கொள்ளையடிச்சுட்டு வரல, பட் அதனா வாரி எறிவதற்கு ஆயத்தமா இருக்குதான், அந்த மனநிலை எனக்கு இருக்குதான். கடைசியாக வேதவசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்ன்னு சொன்னா, சிறு வயதிலிருந்து தானே கற்பனைகளை கை கொண்டவன் இடத்துல சொல்றாரு, ஒரு குறை இருக்கிறேன், அந்த குறை என்ன சொன்னா, உனக்கு இருக்கிறவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். இயேசு அதை பார்த்து சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கற்பனைகளை எல்லாம் கை கொண்டிருக்கிறேன், ஜபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஆலயம் சொல்லுகிறேன், நான் இன்னைக்கு எத்தனையோ ஆத்மாதாய பணிகளில் ஈடுபடுகிறேன், மிஷினரிகளை தாங்குகின்றேன், ஆண்டவருடைய நாமத்துக்காக கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு இருக்கிறவைகளை நான் தான தர்மம் பண்ணுவதற்கான மனநிலை எனக்கு இல்லையானால் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம். இந்த 12 பாயிண்ட்ல எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், காரணம் என்ன? வேதவசனத்துல நீதிமொழிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 19:17, ஏழைக்கு இருங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுத்தார். தேவனுக்காக நீங்கள் கொடுத்து நிச்சயமாக நீங்கள் தரித்திரராவது கிடையாது. ஏசாயா 25:4 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்றைக்கு இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல இது நிறைவேற வேண்டும். என்னன்னு சொன்னா, உங்களை நம்பல, என்ன நம்பல, ஆனா கர்த்தரை நம்பி ஒரு கூட்டம் ஏழைகள், ஒரு கூட்டம் குருடர்கள், ஒரு கூட்டம் சப்பானிகள், ஒரு கூட்டம் ஸ்டரோகிகள், ஒரு கூட்டம் வறுமையில் தரிக்கிறவர்கள் இன்றைக்கு காத்திருக்கிறார்கள். யாரை பார்த்து காத்திருக்கிறார்கள் என்றால், கிறைஸ்ட் தமிழ் சர்ச்சை அல்ல, அவர்கள் தேவனை நோக்கி, ஆண்டவரே வறுமையில இருக்கிறோம், ஆண்டவரே கண் பார்வை இல்லாமல் இருக்கிறோம், குஷ்டரோகத்தில் இருக்கிறோம், தரித்திரனாக இருக்கிறேன் ஆண்டவரே, முடவனாக இருக்கிறேன் ஆண்டவரே, சப்பானியாக இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு கூட்டம் பேர் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். அதை குறித்து ஏசாயா தீர்க்கன் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 25:4 என்ன சொல்லுகிறார் என்றால், நீர் ஏழைக்கு பலன். தேவ பிள்ளைக்கு இந்த மாதிரி கூட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் நானும் இன்றைக்கு பலனாக இருப்போமா? நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாக இருப்போமா? பெருவள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக இருப்போமா? வெயிலுக்கு ஒதுங்குகின்ற நிழலாக இருப்போமா? நாம் மனதா உற்சாகமாக கொடுப்போம். ஏன் சொல்றேன்னு சொன்னா, இதுல இருந்து ஒரு காசு கூட ஊழியனுக்காகவோ ஊழியத்துக்காகவோ பயன்படுவதில்லை. நாம் இன்றைக்கு எவைகளை செய்கிறோமோ அவைகள் அப்படியே ஏழைகளுக்கு போய் சேரும். சேரும்போது ஒரு ஏழையாக்கிலும் ஆண்டவரே இதை செய்த கரம் ஆசீர்வதிக்கட்டும் படட்டும் என்று அவன் கெஞ்சுகிற, அந்த சகோதரி கெஞ்சுகிற அந்த கெஞ்சுதல் கர்த்தருடைய சமூகத்திலே போய் எட்டும் போது பரலோகத்தில் நீங்கள் பொக்கிஷம் சேர்க்கிறீர்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஒரு ஏழைக்கு ஒதுங்குகின்ற நிழலாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். இதை அறிந்துதான் எம்எல் ஜபஸ்டிங் அண்ணன் உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்ளுவோம் என்கிற பாடல்ல ஒரு கவி எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்கன்னு சொன்னா, கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தவர்கள் நஷ்டப்பட்டதில்லை. ஜபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, வேத புஸ்தகத்தில் திரளான பகுதிகளை நாங்கள் வாசித்தோம் ஐயா. ஆண்டவரே ஏழைக்கு இறங்குகின்ற போது, ஆண்டவரே ஒரு தரித்திரனுக்கு நாங்கள் கொடுக்கும் போது எப்படி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே? முறுமுறுப்போடோ, அரை மனதோடோ அல்ல, உற்சாகமா கொடுக்கணும் சுவாமி, சந்தோஷமா கொடுக்கணும். கடந்த ஒரு வருடம் எங்களை நீங்க எவ்வளவு ஆச்சரியமா நடத்தினீங்க ராஜா. எங்களுக்கு தந்த சுகம் பலன் ஜீவன் உம்முடையது ஆண்டவரே. நீங்க எங்க திருச்சபைக்கு செய்த நன்மைகள் உம்மால் நாங்கள் கிடைக்கப்பட்ட நன்மைகள் ஐயா. ஒரு சிலராக நாங்கள் காணப்பட்டாலும் நிறைவாய் காணப்படுவது உங்க கிருபையினால தகப்பனே. இந்த நாளிலும் ஆராதனையில் காணப்படுகிற சன் செந்தில் குடும்பத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக மாதங்களுக்கு பிற்பாடு அவர்களை நாங்கள் காணும் பாக்கியத்தை நீ செய்ததற்காக நன்றி சாமி. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேன்மை என்று சொல்லுவது ஜபத்தை பெருக்குவதிலும் உபவாசத்தை பெருக்குவதிலும் அமைந்து விடாதபடி ஏழைக்கு இறங்குவதில் எந்த நிலையில இருக்கிறோம் ஐயா? முழு மனசோடு கொடுப்பதில் எந்த நிலையில இருக்கிறோம்? விற்று கொடுப்பதில் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? அதை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் இந்த நாளில் தந்த வாய்ப்புக்காக நன்றி. தொடர்ந்து நடைபெறுகிற ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதன் மூலமாக ஒரு ஏழைக்காக இந்த திருச்சபை நிழலாய் காணப்பட நீ தந்த பாக்கியத்துக்காக ஏசு ரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே.